الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه عز وجل أنفق يا ابن آدم ينفق عليك أو كما قال صلى الله عليه وسلم فهل عليكم الله سبحانه وتعالى ورونك ورثاهم صلاةٌ سلامٌ இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனிதமான ஷாபானுடைய மாதத்தின் இரண்டாவது ஜுமாவுடைய கடமைக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலானை சில தினங்களில் நாம் அடைய இருக்கிறோம். காலங்களை சிறப்பிப்பது, நாட்களை அல்லாஹ் சிறப்பித்திருப்பது வெறும் பேரளவில் இல்லாமல் நல்ல அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகவும் இருக்கிறது. அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, முதலாவது சில முக்கியமான விடயங்களை தகவல்களை ஷாபான் மாதத்தை பற்றி சுருக்கமாக முன்வைக்கலாம் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஷாபான் மாதம் சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸுகள் வந்திருக்கின்றன. ஹதீஸுகளுடைய தரவரிசையிலே சில தரம் உயர்ந்த ஹதீஸுகள் வந்திருக்கின்றன, சற்று பலகீனமான ஹதீஸுகளும் வந்திருக்கின்றன. பலகீனமான ஹதீஸ் என்று சொல்கின்ற பொழுது பலகீனமான ஹதீஸ் என்றால் என்ன என்று மக்களுக்கு விளங்கப்படுத்திய இமாம்களே சொல்கின்ற ஒரு கருத்துதான். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொல்லவில்லை என்ற அமைப்பில் உள்ள ஹதீஸ் அல்ல. பலகீனம் என்பது அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய சில பலகீனங்கள் தவறின் காரணமாக வரக்கூடிய ஒரு விடயம். பலகீனமான ஹதீஸ் என்ற லைஃப் என்ற வார்த்தை இன்று அதிகமாக கேட்கிறோம். அது லைஃப், இது லைஃப், இது லைஃப் என்று எல்லாவற்றையும் அப்படியே லெஸ் பண்ணுகின்ற ஒரு கூட்டம், இல்லாமலாக்குகின்ற ஒரு கூட்டம். ஹதீஸிலே சஹி என்றால் என்ன, லாயிஃப் என்றால் என்ன என்று தொகுத்து தந்த மாமேதைகள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் கல்விக்காகவே தன்னுடைய ஆயுளை அர்ப்பணித்து திருமணம் கூட முடித்து குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு கூட நேரம் எடுக்காத இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற மேதைகள் எல்லாம், இன்னும் முக்கியமான இமாம்கள் எல்லாம், அதில் அஹ்மதின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹம்பல் மதுபுடைய இமாம், ஏராளமானவர்கள் சொல்கின்ற கருத்துதான், அமல்களுடைய சிறப்புகள் சம்பந்தமான பலகீனமான ஹதீஸுகள், மார்க்க விடயங்களுக்கு முரண்படாத சட்ட கொள்கையோடு அகீதாவோடு சம்பந்தப்படாத, ஹலால் ஹராமோடு சம்பந்தப்படாத, இப்படியான அல்லாஹ்வுடைய மறைவான விடயங்களோடு சம்பந்தப்படாத நன்மைகளின் சிறப்பை சொல்கின்ற இத்திக்கட்டப்பட்ட ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸுகளை சிறப்புகள் விடயத்தில் சாராளமாக அதை அமல் செய்யலாம் என்று யார் சொல்கிறார்கள்? லைஃப் என்றால் என்ன என்று சொல்லித் தந்தவர்கள் சொல்கிறார்கள், அதை பாடமாக்கியவர்கள் சொல்கிறார்கள், முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்று. எதை எடுப்பது? தந்தையின் பேச்சை எடுப்பதா, மகனின் பேச்சை எடுப்பதா? பெற்ற தாயின் பேச்சை எடுப்பதா, மகனின் பேச்சை எடுப்பதா? பெற்ற தாய் சொல்கிறார் இது என்னுடைய பிள்ளை என்று, பிறந்த மகன் சொல்கிறான் நான் அவருடைய பிள்ளை இல்லை என்று, யாருடைய பேச்சை எடுப்பது? எனவே தடுமாற தேவையில்லை. அமல் செய்வதற்கு உங்களுக்கு சோம்பலாக இருக்கிறதா, நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அமல் செய்கின்றவர்களை குழப்ப வேண்டாம். இட்டுக்கட்டப்பட்டது பொய்யான தகவல், அதை நாமும் வரவேற்க மாட்டோம். அது நரகத்துக்கு உலகத்திலிருந்து கொண்டு சீட் புக் பண்ணுகின்ற வேலை. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அமல் செய்வது. ஷாபானுடைய விடயத்தில் சில பலகீனமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அறிவிப்பாளர் வரிசையிலே வருகின்ற சில பலகீனங்கள், அந்த அறிவிப்பாளரையும் நமது காலத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய மேல் அவுளியாக்களையும் ஒரு பக்கமும் அவரை ஒரு பக்கமும் வைத்தால் இந்த 100 அவுளியாக்களை விட அந்த அறிவிப்பாளருடைய வாழ்க்கையின் பேணிதல் மேன்மையாக இருக்கும். சிறிய ஒரு பலகீனம் ஏற்பட்டாலும் அவருடைய ஹதீஸை லைஃபுடைய பட்டியலில் சேர்ப்பார்கள். ஹதீஸிலே லைஃப் மாத்திரமல்ல, லைஃபில் பல வகைகள் இருக்கின்றன என்பதை ஒரு ஜும்மாவில் பேசி முடிக்க முடியாது. மதரசாக்களிலே உலமாக்கள் 3 வருடங்கள் 4 வருடங்கள் படிக்கின்ற பாடம், அதை ஒரு நாளிலே இன்டர்நெட்டிலே பார்த்து விட்டு, வாட்ஸ்அப்பை பார்த்து விட்டு பேஸ்புக் முக்திகளாக மாற முடியாது யாருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய விடயத்திலே மக்களை குழப்ப தேவையில்லை, யாரும் குழம்ப தேவையில்லை. ஷாபானுடைய விடயத்தில் நபி அவர்கள் செய்த பிரதானமான ஒரு அமல், இது உறுதியானது. இதை பின்பற்ற யாரும் தயாரில்லை. ஒரு சில சில்லறை விடயங்களை பிடித்துக் கொண்டு சண்டை பிடிக்கிறோம். என்ன? நபி அவர்கள் செய்த பிரதானமான அமல் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். போன ரமலானுடைய எத்தனையோ கதா நோன்பை பிடிக்காதவர்கள் எல்லாம் முஃப்தியாக மாறிவிட்டார்கள். போன ரமலானை உழவிட்டு விடுபட்ட நோன்பு இருக்கிறது, கதா நோன்பு, அதை பிடிக்க வக்கில்லை. பத்துவா பேசுகின்ற மடையர்கள் குதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். பத்துவாவை படித்த முக்திகள் வாய்மூடி இருக்க அரைகுறைகள் ததும்புகின்ற ஒரு படுமோசமான காலத்தில் வாழ்கிறோம். எனவே இவர்கள் குழப்பவாதிகள் திருந்த வேண்டும். யாரையும் குறித்து காட்டுவதல்ல, இப்படி குழப்பம் எவர் செய்தாலும் அவர் திருந்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அதிகமாக நோன்பு படிப்பார்கள். கேட்பார்கள் சஹாபாக்கள், யார் சொல்லலாம், துக்ஸிர் சியாம் ஃபி ஷாபான், பல வார்த்தை வந்திருக்கிறது, மா நராக துக்ஸிர் சியாம் ஃபி கைரி ரமலான் இல்லா ஷாபான் அல்லது இல்லா ஃபி ஷாபான், பல வார்த்தை பிரயோகங்கள் வந்திருக்கின்றன. யார் சொல்லலாம், ரமலானுக்கு அடுத்ததாக அதிகமாக நீங்கள் நோன்பு பிடிக்கின்ற ஒரு மாதமாக ஷாபானை பார்க்கிறோம், ஏன் பிடிக்கிறீர்கள்? கேட்டார்கள் சஹாபாக்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், ஷாபான் மாதம் இருக்கிறதே, ரமலான் வருகிறது தானே. இது நபியுடைய வார்த்தை அல்ல, நபியுடைய கருத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன் என்று ஷாபானை மக்கள் கணக்கெடுக்காமல் இருக்கின்ற ஒரு மாதம், ரமலானில் செய்வோம், ஷாபானை கணக்கெடுக்க தேவையில்லை என்ற பாணியில் இருக்கிறார்கள். மக்கள் கணக்கெடுக்காமல் பராமுகமாக ஒரு கேலஸாக விடுகின்ற மாதம், நான் அதை கேவ பண்ணுகிறேன், நான் அதை கேவ பண்ணுகிறேன், அதிலே நோன்பு பிடிக்கிறேன். ரமலான் கனிம ஷாபானிலே ஒரு அமலை சொன்னார்கள், அது வாராந்தம் நடக்கின்ற ஒரு வேலை. இன்னும் அதிசில் நாலாந்தம் நடக்கின்ற வேலை. ஒன்றென்ன, நாலாந்தம் காலையிலும் மாலையிலும் மலக்குமார்களை தாசபுன சீக்கும் மலாய்க்கத்தும் பிள்ளை ஒரு மலாய்க்கத்தும் பின்னகார், காலை மாலையிலே மலக்குமார்கள் ஷிப்ட் மாறுகிறார்கள். ஒரு குரூப் டியூட்டியை முடித்துவிட்டு அல்லாவிடம் நடந்த அமல்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டு செல்கிறார்கள். இன்னொரு குரூப் வருகிறார்கள், மாலையிலே கொண்டு செல்கிறார்கள். டெய்லி அல்லாவிடம் அமல்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. திங்களும் வியாழனும் ஏன் நோன்பு பிடித்தார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பல காரணங்களை சொன்னார்கள். நான் பிறந்த நாள், அதிலே அமல்கள் உயர்த்தப்படுகின்றன, அல்லாவிடத்திலே நன்மைகள் போகின்றன. நான் உரீது அல்லது உஹிப்பு அய்யுரஃபா அமலி வ அன ஸாயிம், நான் நோம்பாளியான நிலைமையிலே என்னுடைய அமல் மேலே செல்ல வேண்டும், அல்லாவுக்கு முன்னால் வர வைக்கப்பட வேண்டும், அல்லாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வியாழனும் அப்படித்தான். வாராந்தம் டெய்லி, வாராந்தம் இரண்டு தடவைகள் அமல்கள் வைக்கப்படுகின்றன. வியாபாரிகள் டெய்லி கணக்கு பார்க்கிறார்கள், மாதத்துக்கு ஒரு முறையும் கணக்கு பார்க்கிறார்கள், வருடத்துக்கு ஒரு தடவையும் ஸ்டெப் பார்க்கிறார்கள். இது நமது நடைமுறையில் உள்ளது. அல்லாஹ் ஒரு முறையை வைத்திருக்கிறான், ஷாபானில் நன்மை அமல்கள் உயர்த்தப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக முழு வருடத்துடைய அமல்களும் எல்லாமே சேர்த்து அல்லாவிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அந்த மாதத்தில் என்னுடைய அமல் அல்லாவிடம் செல்கின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். நபியவர்கள் செய்த பிரதானமான அமல் நோன்பு. ஆனா கண்ணியமானவர்களே, கூட்டாக நபியவர்கள் மஸ்ஜிதிலே தினத்தை முடிவு செய்து மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சொல்கிறார்கள், வேறு வேறு அமல்கள் செய்தார்கள் என்பதற்கு உண்மையிலே வழிகாட்டல் இல்லை. கசப்பா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மக்களை மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்து ஒரு வழிகாட்டல், ஒரு அமலை நாங்கள் செய்விப்பது மக்களுடைய ஏனைய துனியாவுடைய தேவைகளை விட்டு துண்டித்து அல்லாவோடு தொடர்பாகுவார்கள் என்ற அமைப்பில் செய்வது கூடாது. அது நரகத்துக்குரியாமல் மஸ்ஜிதிலே மக்களை சேர்த்து யாரும் நரகம் போக மாட்டார்கள். அமல் இருக்கிறது, அதே இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று, ஷாபான் மாதம் அரைவாசி வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். இது ஒரு ஹதீஸ். அரைவாசி 15ஆம் நாள், 14 தாண்டி 15ஆம் பிறையுடைய கட்டம் வந்துவிட்டால் நீங்கள் ஒரு நோன்பு நொட்ட வேண்டாம். கதா நோன்பை தவிர, நேர்ச்சை நோன்புகளை தவிர, இமாம்கள் இருக்கிறார்கள், வலிமையாக திங்கள் வியாழன் நோட்டு வருகின்றவருக்கு பிடிக்கலாம். அதே போன்று ஐயாமுல் பீர், பிரச்சனை எங்க வருகிறது என்றால் ஷாபானுடைய அந்த 15ஆம் நாள், அதற்கு பராத் என்ற ஒரு பெயரை வைத்து நோன்பு நோக்கலாமா? பராத் என்ற பெயர் கண்ணியமானவர்களே உறுதியான நாம் அமல் செய்யத்தக்க நபியுடைய ஹதீஸுகளில் வந்ததாக என்னுடைய மிக 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 பலகீனமான பார்வையில் படவில்லை. உலமாக்கள் அணுகுங்கள், அந்த பெயரில் நாம் நோன்பு நோட்பது ஒரு சுன்னத்தென்று நாம் எடுத்துக்கொண்டால் அதற்கு அனுமதி கிடையாது. அது நரக விடுதலை கிடைக்கிறது. பொதுவாக நோன்புக்கு நானே கூலி, நோன்புக்கு நானே கூலிக்கு பொறுப்பு என்றெல்லாம் சொல்லிவிட்டார். நோன்பு நோட்டு அது அல்லாதான் அதுக்கு கூலிக்கு பொறுப்பு. அது நான் கொடுப்பேன், அது என்ன கொடுப்பேன் அல்லாஹ் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். கனிமன் அந்த பெயரில் சில விடயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் கசப்பாக எடுத்தாலும் உண்மை இதுதான், நடுநிலைமையாக கையாளுங்கள். அதற்கென்று அந்த பெயரில் ஒரு ரொட்டி, அந்த ரொட்டியோடு வாழைப்பழம், அதை மஸ்ஜிதுடைய இமாமுக்கும் முஅதினுக்கும் ஏழைகளுக்கும் பங்கிடுங்கள் என்ற ஹதீஸுகளையும் காண கிடைக்கவில்லை. கண்ணியமான அந்த தினத்தில் சதக்கா கொடுக்கலாம், நல்ல தினம். இன்னமும் ஹதீஸ் வந்திருக்கிறது, பலகீனமான ஹதீஸ். ஆனால் பல வழிகளிலே இந்த ஹதீஸ் வருகிறது, ஒரு நல்ல அமல் செய்ய முடியுமான தரத்தை எட்டுகிறது என்று பல இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். அதை இங்கு விரிவுபடுத்த நான் விளங்கப்படுத்த விரும்பவில்லை. உலமாக்களை நாடுங்கள், இந்த ஹதீஸை அமல் செய்யலாம். பகலிலே நோன்பு நோருங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள். தனிப்பட்ட இபாதத்துகளை இரவிலே ஹயாத்தாக்குவது இது முடியும் என்று கண்ணியமானவர்களே. அலிகளினுடைய ஒரு அமல் வந்திருக்கிறது. அலிகளில்லானவர்கள் ஹதீஸ் தெரியாதவர்களா? நபியை பின்பற்றாதவர்களா? நபியை நூலுக்கு நூல் பின்பற்றியவர்கள், அடிக்கடி பின்பற்றியவர்கள், ஒவ்வொரு அணு அணுவாக பின்பற்றியவர்கள், அவர்கள் கூட கண்ணியமானவர்களே மாதாஃபி ஷாபான் என்று ஒரு கிதாபில் நான் பார்த்தேன். அந்த சம்பவத்திலே அலிரலியானவர்கள் முன்னைய காலத்திலே கண்ணியமானவர்களே அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஷாபானுடைய 15ஆம் அந்த இரவிலே அடிக்கடி வெளியே வருவார்கள், வானலோகத்தை பார்ப்பார்கள், உள்ளே போவார்கள், அமல்களில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி சில பாவிகளுடைய பெயரை அடுக்கிக் கொண்டு போகிறார்கள். கப்பம் வாங்குபவன், மக்கள் ஏமாற்றக்கூடியவன், காபிர், பகையுள்ளவன், வஞ்சகம் உள்ளவன், புரோதம் உள்ளவன் என்று சில பாவிகளை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இந்த இரவில் அவர்கள் அமல் செய்தால் அவர்களுக்கு மன்னிக்கப்படலாம். ஆனால் கண்ணியமான மற்றவர்களுக்கு இந்த இரவில் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான் என்ற வார்த்தை, அலிகளில் அவர்கள் இந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள் என்ற ஒரு சம்பவத்தையும் காண கிடைத்தது. கண்ணியமானவர்களே, இது போதும் அவர்களுக்கு. ஷாபான் அதிகமான நோன்புக்குரிய மாதம். கலா நோன்பு இருந்தால் அதை விட உட்படுத்தப்பட வேண்டும், அது கட்டாயம், அது பரந்து. சுண்ணத்தான நோன்புகளை நபியவர்கள் அதிகமாக பிடித்த ஒரு மாதம். ஆயிஷா ரலியல்லாஹுவின் அதிசய பல்வேறுபட்ட அதிசயம் வருகிறது. நபியவர்கள் இந்த மாதத்தில் அதிகமான நோன்பு நோட்பார்கள். கண்ணியமானவர்களே, இது இன்னும் பேசப்படும், ஷாபானை பற்றி விழிப்புணர்வு ஊட்டப்படும். கண்ணியமான, நான் என்னுடைய பிரதான தலைப்புக்கு திரும்புகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது சமூகத்திலே அல்லாஹ் இரண்டு சாரார்களை அமைத்திருக்கிறார். ஒரு சாரார் பலவே பல தலைப்புகளிலே பிரிக்கலாம், நான் என்னுடைய தலைப்பில் இரண்டாக பிரித்து பேசுகிறேன். ஒரு சாரார் ஏழைகள், மறுசாரார் செல்வந்தர்கள். ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் அவர்களுக்குரிய புத்திமதிகளை குர்ஆனிலும் நபி மூலமும் அல்லாஹ் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். முன்னைய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து நமது மேதைகள், முன்னோர்கள், இமாம்கள், சாபியவங்கள் என்று சொல்லக்கூடியவருடைய காலத்துடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், சாப்பாடு இல்லாமல் ஏழைகளுடைய அந்த தன்மை, உண்ணுவதற்கு உணவில்லாமல் இலைகளை தின்ன தயார், சாப்பிட தயார், மர இலைகளை சாப்பிட தயார், யாரிடத்திலும் கையேந்த மனசு வராது. இதுதான் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கும் அதுக்கு பின்னால் வந்த சமூகத்துக்கும் விட்டு சென்ற பாடம். எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, ஏழையும் பணக்காரரும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஓதுகின்ற ஒரு ஆயத், அந்த ஆயத்தை ஓதுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, அந்த ஆயத்தல்ல முழு சூராவுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் பதில் சொல்கிறான். அல்லாஹ்வோடு நாம் பேசுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினால், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் சைன் வைக்கிறான், அல்லாஹ் சர்டிஃபை பண்ணுகிறான், அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறான், புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் ரஹீம் இந்த ஹதீஸை சொல்ல ஆரம்பித்த நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா ஆரம்பித்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறானாம், கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், தொழுகையை என்று சொன்ன அந்த வார்த்தையில் சூரா ஃபாத்திஹா விளங்கப்படுத்தப்படுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை கிடையாது என்ற சாயல் அங்கு விளங்குகிறது. கண்ணியமானவர்களே, கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், என்னுடைய அடியானுக்கும் எனக்கும் இடையில் தொழுகை இரண்டாக பிரித்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு சூரா ஃபாத்திஹாவிலே ஒவ்வொருவரும் ஓதுகின்ற ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு பதிலளிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்வானாம், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்னா அலைய அப்தி, அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றவுடன் என்னுடைய அடியான் என்னை பாராட்டி விட்டான். சனா பாராட்டு, புகழ் மாலை என்னை புகழ் மாலை பூட்டன பூந்து விட்டான், புகழ் பாராட்டி விட்டான். மாலிக் யௌமித்தீன் அந்த ஆயத்தை ஓதிய பிறகு மஜ்ஜதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். கீர்த்தி என்றால் அல்லாஹ்வை ரெஸ்பெக்ட் பண்ணுவது, மதிப்பது, கண்ணியப்படுத்தி விட்டான். மாலிக் யௌமித்தீன் எனக்கு உரிய அந்தஸ்தை தந்து விட்டான். தம்ஜீத், தம்ஜீத் என்று படிக்கிறோம், மஜ் அடியானுக்கும் சரிபாதியாக பிரிகிறது. ஈயாக்க நாபுது வரைக்கும் எனக்குரியது, அவனுக்குரியது. உன்னையே வணங்குகிறோம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம், இபாதத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம். உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், ஜனாதிபதி தொழுதாலும் இதே ஆயத்தை ஓத வேண்டும், மந்திரி தொழுதாலும் ஓத வேண்டும், பயில்வான் தொழுதாலும் ஓத வேண்டும், மா வீரன் தொழுதாலும் ஓத வேண்டும், ஏழை தொழுதாலும் ஓத வேண்டும், தொழிலாளி தொழிலாளி மோத வேண்டும், முதலாளி தொழிலாளி மோத வேண்டும், வெள்ளையன் தொழிலாளி மோத வேண்டும், கருப்பன் தொழிலாளி மோத வேண்டும், மேற்கத்தியவாதி தொழிலாளி மோத வேண்டும், என்ன கீழ்த்தரத்தில் உள்ளவர், என்ன பின்தங்கிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஓதினாலும் சூரா பாத்திஹாவில் இந்த ஆயத்துக்களை ஓதத்தான் வேண்டும். சூரத்துல் பாத்திஹா கருத்து வேறுபாடு கிடையாது, அதே ஆயத்துக்கள் தான். அப்படியெல்லாம் சொல்கிறான். இது என்னடையான் கூறியது, அடியான் கேட்பதை வலியாபதி மாசால் கேட்டதை நான் கொடுப்பேன். அவுன் என்ன கேட்டான் அல்லாஹ், அவுன் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறோம், அந்த உதவியை நான் செய்வேன் அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானவருடைய வழி உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்துக்கும் உள்ளாகிய யூதர்களுடைய வழி தவறிய கிறிஸ்தவர்களுடைய வழி அல்லாமல் உன்னுடைய அருளுக்குட்பட்டவர்களுடைய வழியை நமக்கு காட்டுவாயாக என்று என்ன வாழ்க்கையிலும் அல்லாவை தவிர வேறு யாரிடமும் கையேந்த வேண்டாம் என்றுதான் நபியவர்கள் பழக்கினார்கள் பழக்கினார்கள். இதை ஏழைகளுக்குரிய புத்திமதி. அப்துல்லா பின் அப்பாஸ் அலிலானுடைய புஜத்தை தட்டி நபியவர்கள் படித்துக் கொடுத்த பல விடயங்களில் ஒன்றுதான், தேவைப்பட்டாலும் அல்லாவிடம் உதவி தேடு. அப்துல்லா பின் அப்பாஸ் சிறுவராக இருக்கின்ற பொழுது யா குலாம் சிறுவரே என்று செல்லமாக படித்துக் கொடுத்த பாடம். இன்னும் ஒரு சாபி வந்தார், துல்லனியாக அமலில் இது அமில் துகு அல்லாஹ் மக்கள் அல்லாவும் மனிதர்களும் என்னை நேசிக்கக்கூடிய ஒரு அமலை சொல்லித்தாள். யார் சொல்லலாம், நான் ஒரு அமலை செய்ய வேண்டும், அந்த அமலை செய்தால் அல்லாவுடைய அன்பும் கிடைக்க வேண்டும், மக்களுடைய அன்பும் கிடைக்க வேண்டும், இரண்டும் சேர்ந்து கிடைப்பதற்கு ஒரு அமலை சொல்லித்தார்கள் என்று சொன்ன பொழுது, நீ துனியாவிலே பற்றற்றவனாக இரு, பெரேச்சத்தனத்தை இல்லாமலாக்கு, பேராசையை இல்லாமலாக்கு, என்ன சொத்து சேர்க்க வேண்டும், என்ன பணக்காரனாக வேண்டும், பேரடிக்க வேண்டும் என்ற ஆசையை அடக்கி, துனியாதான் நோக்கம் என்ற மோகத்தை அடக்கி பற்றற்றவனாக வாழு என்றால், ஊற்றையோடும் குளிக்காமலும் தலைவாராமலும் அத்தர் பூசாமலும் இருப்பதல்ல பட்டட்ட வாழ்க்கை. சுத்தத்தில் உச்சகட்டத்தில் இருக்க வேண்டும், அழகாக உடுக்க வேண்டும், துனியா கிடைத்ததை அனுபவிக்க வேண்டும், ஆனால் இதை தந்தவன் அல்லாஹ் என்ற உணர்வோடு. துனியா இல்லாமல் ஆகினால் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, லொஸ் ஆகினால் பிரஷர் கூடக்கூடாது, ஏதாவது துனியாவில் பிரச்சனை வந்தால் சுகர் ஏறக்கூடாது, டிப்ரெஷன் வரக்கூடாது, ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, சைக்கோவாக மாறக்கூடாது, சைக்காட்டிஸ்டிடம் செல்லக்கூடிய அளவுக்கு துனியா நம்மை மாற்றாமல் வாழ்வது ஜுஹுது. பட்டத்தவனாக அல்லாஹ் நேசிப்பான். அதே போன்று மக்களிடத்தில் இருக்கின்ற சொத்து செல்வங்கள், பட்டம் பதவிகள், அந்தஸ்துகள், துனியாவுடைய மக்களிடம் இருக்கின்ற எதிலுமே ஆசை வைக்காதே. மக்களிடம் இருக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக நீ ஆசை வைக்காமல் உள்ளத்தை பாதுகாத்து வாழு. மக்கள் உன்னை நேசிப்பார்கள். கை நீட்டாவிட்டால் தான் மக்கள் நேசிக்கிறார்கள், கை நீட்டினால் மக்கள் கோபிப்பார்கள். அல்லாஹ் நேர் மாற்றம் கை நீட்டி அல்லாவிடம் கேட்காவிட்டால் அல்லாஹ் கோபிப்பான். அல்லாஹ் மாற்றமான தன்மை உள்ளவன். கனிமணவர்களே, அல்லாஹ் லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வை போன்று எந்த தன்மையிலும் யாரும் ஒன்றுபட முடியாது. கொடுப்பதில் அல்லாஹ்வை விட வேறு யாரும் மிஞ்ச முடியாது. கனிமன் தண்டிப்பதிலும் அல்லாஹ்வை விட மிஞ்ச முடியாது. கேட்காவிட்டால் தான் அல்லாஹ்வுக்கு கோபம், கேட்டால் தான் மக்களுக்கு கோபம். சொந்த மகனாக இருந்தாலும் பல தடவை தந்தையிடம் கேட்டால் முறைப்பார், ஏசுவார், அடிப்பார் சொந்த பிள்ளைகளுக்கு. கேட்பது மக்களுக்கு பிடிக்காது, கேட்காமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதனால கேட்பவருடைய கையை வெறுங்கையோடு அல்லாஹ் திருப்புவதை, துவாவை கபூல் செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றால் என்ன தெரியுமா, அல்லாஹ் அதை செய்ய மாட்டான். அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நேரடியாக விளங்க முடியாது. நம்மால் ஒரு வேலையை செய்ய நமக்கு வெட்கம் என்றால் என்ன அர்த்தம், அதை செய்ய விரும்பவில்லை. துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் துவா கண்டிப்பாக எங்கு கிடைக்காவிட்டாலும் மறுமையில் கிடைக்கும், சேமித்து வைப்பான். முக்குல் இபாதா ஹுவல் இபாதா. முக்கு என்றால் மூளை என்று மொழிபெயர்வோம். முக்கு மூளைக்கும் சொல்லப்படும். முக்கு என்று அரபியில் இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. பெரும்பாலும் மூளை என்ற கருத்தும் பொருந்தும், இது அதைவிட பொருந்தும். நமது சுட்டாட்சி கால் எலும்பை தட்டி சுப்பை தட்டி குடிப்போமே மெரபோன், அந்த மெரபோனுக்கும் முக்கன்று தான் பாதிக்கப்படும். மெரபோன் யாருடைய உடம்பில் இல்லாமலாகிவிடுமோ, சீரன் இல்லாமல் போகும். மூளை வேலை செய்யாவிட்டாலும் பைத்தியகாரன் என்ற பெயரில் வாழலாம், கோமாவில் இருக்கலாம், ஆனால் உடம்பில் மெரபோன் இல்லாமல் போய்விட்டால் சீவன் கெட்டுவிடும் உடம்பு, உயிரிழந்தும் செயல்படாது. கண்ணியமானவர்களே, அந்த முஹ் மெரபோன் போன்றது. இன்னொரு கருத்தில் மூளை, துவாவே ஒரு இபாதத் என்றால் மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். கொடுப்பதை பார்த்துவிட்டு அடியான் சொல்வானாம், யா அல்லாஹ், அல்லது மனசில் ஆசை வைப்பானாம், நான் உலகத்திலே வாழ்க்கையில் கேட்ட எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. எல்லாவற்றுக்கும் மறுமையில் தருகின்ற கூலியை பார்த்தால் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது. துனியாவில் கேட்ட எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்றால் என்ன அர்த்தம், அல்லாஹ் துவா கேட்பதை வெறுங்கையோடு மாற்ற மாட்டான் என்பது துனியாவில் மாத்திரமல்ல மறுமையில். எனவே நம்முடைய ஏழைகளை அல்லாவிடம் கேளுங்கள் என்றுதான் அவர்கள் படைக்கினார்கள். எந்த அளவு ஏழைகள், திருமணத்துக்கு தயார், மகருக்கு ஒரு திரகம் ஒரு தீனார் இல்லை, மகருக்கு எப்படி ஏழை. உஸ்மான் கனி, செல்வந்த உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். நபியுடைய மருமகன் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மில்லியனர், மல்டி மில்லியனர். அங்கே பல பல சஹாபாக்கள் செல்வந்தர்கள். இந்த ஏழை சஹாபியை சொல்லலாம், உஸ்மானிடம் சென்று நான் சொன்னதாக சொல்லுங்கள், உங்களுக்கு திருமண செலவுக்கு ஏற்பாடு செய்யுமாறு என்று சொல்லி இருந்தால் கொடுக்க தயார். அப்படி கூட நபியர்கள் பழக்கவில்லை. மகள் கொடுப்பதற்கு வக்கில்லாத வசதி இல்லாத ஏழை சாவிக்கு நபியுடைய வழிகாட்டல், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சித்து பாருங்கள், தேடி பாருங்கள். மகராக கொடுப்பதற்கு ஒரு இரும்பு மோதிரம் தான் உங்களுக்கு கொண்டு வர முடிந்தாலும் பரவாயில்லை, இரும்பு மோதிரத்தை மகராக வைத்து நான் உங்களுடைய திருமணத்தை நடத்துவேன். இதுதான் ஏழைகளுக்கு ஒரு புத்திமதி. யாசகம் இல்லாமல் வாழ வேண்டும், ஏந்தாமல் வாழ வேண்டும். அந்த ஹாஜியார், இந்த பஸ், அந்த பாய், அந்த மந்திரி, இந்த மந்திரியிடம் மண்டியிடாமல் வாழ வேண்டும் என்பது ஏழைகளுக்குரிய புத்திமதி. கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பில் நான் சொன்ன வழிகாட்டலை ஒரு எச்சரிக்கையை சொல்லி பணக்காரர்களுக்குரிய வழிகாட்டலின் பக்கம் மாறுகிறேன். கேட்டு கேட்டு வசூல் பண்ணி வசூல் பண்ணி யாசித்து யாசித்து வாழ்கின்றவருடைய முடிவு, உலகத்துடைய முடிவு என்ன? பக்தர் வறுமை வறுமையாகத்தான் இருக்கும், வறுமை நீங்காது. எத்தனையோ ஏழைகளுடைய பிச்சைக்காரர்களுடைய பேங்க் பேலன்ஸ் லட்சம் கோடி தாண்டுகிறது. ஒரு நாட்டிலே ஒரு பிச்சைக்காரன் செத்தான், நமக்கு நெருங்கிய நாடு, உறுதியான தகவல், ஒரு பிச்சைக்காரன் செத்தான். சேர்த்ததையெல்லாம் மூட்டை கணக்கிலே சேர்த்து வைத்திருந்தான். அந்த சாகும் வரைக்கும் பிச்சைக்காரன் தான். மூட்டையில் இருக்கின்ற நாணயங்களை எண்ணி பார்த்தால் அந்த நாட்டுடைய நாணயப்படி ஒரு கோடி தாண்டி இருக்கிறது. பிச்சைக்காரர் ஹதீஸ் உண்மை, யாசித்தால் கேட்டால் அது கௌரவ பிச்சையாக இருக்கலாம், அது கோல் பண்ணி கேட்கின்ற மறைமுக பிச்சையாக இருக்கலாம், அது கௌரவமாக கேட்கின்ற பகா பிச்சையாக இருக்கலாம். பகா எடுக்கின்ற பிச்சை அதுவும் ஒரு வகையில் பிச்சை தான். கண்ணியமானவர்களே, எல்லா பிச்சையுடைய முடிவும் வறுமையில் தான் மௌத்து வரும். இது உலகத்திற்கு எச்சரிக்கை. அடுத்ததாக மறுமையில் யார் யாசகம் கேட்டு 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 யாசகத்திலே வாழ்வாரோ, வசூலிலே வாழ்வாரோ, பணக்காரர்களுக்கு வாழ்ப்பிடித்து அடிமனாக வாழ்வாரோ, எல்லா தேவைகளையும் மற்றவர்களிடம் செஞ்சு அழுது அவருடைய ஷூவை வேண்டுமானாலும் துடைத்து கொடுத்து சாப்பிட்ட பிறகு அவருடைய கையை வேண்டுமானாலும் கழுகி விட்டு, கையை வேண்டுமானால் முத்தமிட்டு, நெற்றியை முத்தமிட்டு, அவர்களுக்கு அடிபணிந்து வாழ்க்கையில் இருந்து காத்துலாமல் அவர்களுக்கு போய் சுஜூது செய்து எப்படி அடைந்தாலும் யாசகர்களுடைய முடிவு மறுமையிலே முகத்திலே சதையில்லாமல் எழும்புவார்கள். இது மறுமையுடைய எச்சரிக்கை. இதயத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். எனவே ஏழ்மை இலை குலையை தின்ன தயார், யாரிடமும் கேட்க மாட்டோம். இதுதான் வாழ்க்கை. ரைனல் ஹிலால் சும்மர் ஐநல் ஹிலால் இன்னொரு வாய்ப்படி மூணாவது சும்மர் ஐநல் ஹிலால் மூன்று மாதங்களுடைய தலைப்பிறையை பார்த்தோம். நபியுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய வீட்டில் அடுப்பு பத்த வைக்கப்படவில்லை. யார் சொல்லார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், என்ன சாப்பாடு? மூன்று தலைப்பிறைகளை கண்டிருக்கிறார்கள். இரண்டு மாதம் பூர்த்தியாக மூன்றாவது மாத தலைப்பிறை இரண்டு மாதத்தை விட கூடிய காலம். வீட்டில் அடுப்பெரிக்க எண்ணெய் இல்லை, விளக்கெண்ணெய் அல்ல, ஜெய்துனை சம்பாதிப்பார்கள். எண்ணெய் இருந்தால் அடுப்பெரித்திருக்க மாட்டோம், குடித்திருப்போம். ஜெய்தூன் ஆணமாக பாவித்தார்கள், ஜெய்தூனை ஃபேஷியல் கிரீமாக பாவித்தார்கள், ஜெய்தூனை கணியமானவர்களே எல்லா விதமான தேவைகளுக்கும் சாபாக்கள் பாவித்தார்கள். ஒலிவ் ஆயில் இதை குடித்திருப்போம். என்ன சாப்பாடு? அஸ்வதான், இரண்டு கரும்பொருட்கள் அத்தம்ரு வல்மா ஈத்தம்பழமும் தண்ணீரும். இரண்டரை மாதம் ஈத்தம்பழத்தோடும் தண்ணீரோடும் வாழ்க்கையை கழிப்பது என்பது சாதாரண விடயமா? சேர்கள் ஈத்தம்பழம் சாப்பிடுவதே ரமதானில் மாத்திரம்தான். ரமதானில் அழுத்து போய்விடுகிறது. ஈத்தம்பழத்துடைய பறக்க தெரியுமா? சக்தி தெரியுமா? அயன் விட்டமின், அந்த விட்டமின், இந்த விட்டமின் என்று ஆங்கில மருந்துகளை கொட்டி இன்னொரு நோய்க்கு திருப்புகிறது. அயன் விட்டமின் நிறைந்த உணவு இயற்கையாக அல்ல, எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத பழம் ஈத்தம்பழம். அதை சாப்பிட்டு இரண்டரை மாதங்களை கழிக்க தயார், யாரிடமும் கேட்காமல். லுஹர் நேரத்திலே அபுபக்கர் அவர்கள், உமர் அலியான அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுகை இல்லாத ஒரு நேரத்திலே சந்தித்துக் கொள்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். ஏன் இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தீர்கள்? பசி. நீங்கள் ஏன் வந்தீர்கள்? பசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் வந்தீர்கள் இந்த நேரத்தில் மஸ்ஜிதிலே? ஏன் வந்திருக்கிறீர்கள்? எனக்கும் பசி. பசி வந்தது. யாரை தேடி ஓடினார்கள்? எங்கு ஓடினார்கள்? யாரிடம் கையேந்தினார்கள்? அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி ஓடினார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் ஏழை எளிமை. ஏழ்மையுடைய எளிமை சாதாரண வாழ்க்கை, ஏழ்மையுடைய புத்திமதி. மறுமையில் முகத்து சதை இல்லாமல். அடுத்ததாக இறுதியாக ஒரு சில நிமிடங்கள் பணக்காரர்களுக்குரிய புத்திமதி என்ன? ஏழைகளை, அநாதைகளை, விதவைகளை, நோயாளிகளை, வறியவர்களை, கஷ்டமானவர்களை தேடி தேடி கொடுங்கள். பேர் புகழ் எதிர்பார்க்காமல், பெனர் அடிக்காமல், பேஸ்புக்கிலே போடாமல், பேப்பருக்கு கொடுக்காமல். சில பொது நிறுவனங்கள் டாக்குமெண்ட்டுக்காக வேண்டி போடுவது இக்கட்டான நிலைமையில் அனுமதி. அதை வைத்து சம்பாதிப்பதல்ல, அது இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அது வேறுடைய தனிப்பட்ட பேரும் புகழும். சிலர்கள் சேவை செய்ய செல்லும் பொழுது மீடியாக்காரரையும் போட்டிக்கொண்டே போவது, கேமரா மேனையும் போட்டிக்கொண்டே போவது. கொடுப்பது 250 ரூபாவுடைய பார்சல், போட்டோ இஷ்யூ ஆகிறது 350 போட்டோக்கள். கண்ணியமானவர்களே, இதே கிளாஸுக்கு மாற்றம். டாக்குமெண்ட்டுக்கு தேவையா? அனுமதியா? நீங்க அனுப்ப வேண்டுமா? அத்தோடு சுருக்கிக் கொள்ளுங்கள். பேருக்கும் புகழுக்கும் அடுத்த முறை தேர்தலில் நின்று வெற்றி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பப்யூலர் ஆகுவதற்கு கொடுத்தால் முகத்தில் தூக்கி எறியப்படும். அப்படி இல்லாமல் இஹ்லாஸாக. பணக்காரர்களுக்கு என்ன புத்திமதி? சேர்த்து சேர்த்து வைக்கிறீர்களா? ஜகாத்து கொடுக்கவில்லையா? என்ன நடக்கும்? அந்த பேங்கில் இவ்வளவு, இந்த பேங்கில் இவ்வளவு, மனைவிக்கு இவ்வளவு பவுன், மகளுக்கு திருமணம் நடக்கவே இல்லை, கை குழந்தையாக இருக்கின்ற பொழுதே 100 பவுன் சேர்த்து விட்டேன், பேரப்பிள்ளை பிறக்கவும் இல்லை காணி எழுதி விட்டேன், பிறக்காத குழந்தைக்கு பேங்கில் அக்கௌண்ட் திறந்து விட்டேன். அந்த பிள்ளை ஹயாத்தோடு பிறக்குமா? மூத்தாகி பிறக்குமா? பிள்ளைதான் பிறக்குமா? கட்பம் தைக்கவில்லை, பரம்பரைக்கெல்லாம் சொத்து சேர்த்திருக்கிறேன் என்று எண்ணி 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 ஜகாத்து கொடுக்கவில்லையா? சதக்கா கொடுக்கவில்லையா? ஏழை எளியவர்கள், அநாதைகள், விதவைகள், நோயாளிகளுடைய கண்ணீர்களையும் தேவைகளையும் அடைக்கவில்லையா? அந்த டொலர், அந்த ருபீஸ், அந்த பவுன், அந்த என், அந்த யூரோ, அந்த லேரா, அந்த ரியால் எல்லாம், அந்த ருபீஸ் எல்லாமே எந்த ரூபத்தில் தெரியுமா வரும்? இங்கு பேங்க் டாக்குமெண்ட் வருகிறது தானாக, ஆன்லைனிலே பேஜாக. கண்ணியமானவர்களே, கபரிலே பாம்பு ரூபத்தில் வரும், பாம்பு ரூபத்தில் வரும். பல்வேறுபட்ட பாம்புகள், பயங்கர பாம்புகள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாம்பு சொல்லும், நான் அனமாலு, நீ சேர்த்து சேர்த்து பதுக்கி வைத்த களஞ்சியம் நான் தான், நீ புதைத்து வைத்த தங்கமும் நான் தான், நீ கடத்திய தங்க பிஸ்கட்டும் நான் தான், நீ ஒழித்து வைத்ததும் நான் தான், நீ இன்கம் டாக்ஸுக்கு ஒழித்து வேறு வேறு பெயர்களிலே வேறு வேறு நபர்களுடைய பெயர்களிலே இம்போர்ட் பண்ணியதும் நான் தான். இது ஜகாத்து கொடுக்காதவருக்கு பாம்பாக மாறும் கொத்தும். எனவே குர்ஆன் வருது, தொடர்ச்சி வருகிறது. அவருடைய நெற்றி, அவருடைய விழாப்புறம், எல்லா இடங்களிலும் நெருப்பு. அந்த தங்கம், அந்த பணம் ஒவ்வொன்றுக்கும் தங்க தங்கத்திலே என்ன வெளிவேஷன் இருக்கிறது, தங்கத்துடைய வெளிவேஷன் என்னென்ன, தங்கம் நெருப்பில் தங்கம் உருக்கப்படுவது போன்று அது நெருப்பாக மாற்றப்பட்டு எவ்வளவு சேர்த்து வைத்து தக்காக்கும் சதக்காவும் தான தர்மங்களும் கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து எனக்கு மாத்திரம் என்று சேமித்து வைத்தீர்களா, அந்த அதப்படியே நெருப்பாக மாற்றப்பட்டு கண்ணியமான சூடு போடப்படும் என்றார்கள். தஸ்தீருடைய உலமாக்களுடைய விளக்கம், நெற்றி சொல்லப்பட்டது முன்பகுதி பூராக, விழாப்புறம் சொல்லப்பட்டது முழு உடம்பு பின்பகுதி இடது வலது புறங்கள், முழு உடம்பும் நெருப்பால் சூடு போடப்படும், முழு உடம்பும். கனிமனை யாசகம் கேட்டு மௌத்தாகினால் யாசகன் என்ற பெயரிலே அவருக்கு முகத்தில் சதையில்லை, இவருக்கு தண்டனை தெரியுமா, கொடுக்காமல் கேட்பவருக்கும் கொடுப்பதில்லை, கேட்காதவருக்கும் கொடுப்பதில்லை. கஞ்சத்தனத்தை பிரதானமாக வைத்துக் கொண்டு இருந்தவருக்கு என்ன தெரியுமா முடியும், கனிமனை முகத்தில், முகத்தில் நான் விளங்குவதற்கு சொல்ல இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ஹதீஸில் வரவில்லை, ஹுதூஷ் என்று வந்திருக்கிறது. ஹுதூஷ் ஹதஷ என்றால் என்ன தெரியுமா, பூனை புலி சிங்கம் இது போன்ற நகங்கள் உள்ள பிராணிகள் முகத்தை பராண்டுவதற்கு சொல்கின்ற வார்த்தை. ஹதஷல் ஹித் என்றால் பூனை பராண்டியது. உலகத்திலே சக்காத்து சதக்கா தான தர்மம் கொடுக்காமல் சொத்துக்களை சேர்த்து 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 வைப்பவர்களுக்கு முகத்தில் பராண்டப்பட்ட நிலைமை ஏற்படுவார்கள். எவ்வளவு தெரியும், யாசகனுக்கும் முகத்தில் சதை இல்லை, கொடுக்காத பணக்காரனுக்கும் முகத்தில் பராண்டிய நிலைமை. சுத்த தமிழல்ல விலங்கு சென்ற பாணி, கல்வி மின்னாசால கதிரி ஒவ்வொழியும் மக்களுடைய குச்சிக்கு விலங்கு சென்ற பாணியில் பேசுங்கள் என்பதால் அந்த புழக்க பாசையில் பராண்டுதல் என்ற வார்த்தையை பாவிதல், கீறி கிழித்தல் கிழித்தல் கீறி கிழித்தல் கனிமண்ணை. இதை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இப்ப சக்கா நாலாவது நோம்பில் கடைசியாக நான் கேட்டு முடிக்கிறேன், முடிக்க போகிறேன். நாலாவது ரமதானிலே உங்களுடைய கடை, உங்களுடைய வீடு, உங்களுடைய என்ன தட்டு, உங்களுடைய நீங்க உங்களை நோக்கி வருகின்ற பிச்சைக்காரர்கள் கூடி செல்கிறார்களா குறைகிறார்களா, கூடுகிறார்களா குறைகிறார்களா? சென்ற ரமதானிலே ஒரு நாளைக்கு 20 பிச்சைக்காரர்கள் கடையை தாண்டினார்கள் என்றால் இந்த ரமதானில் 30 இல்லையா? சென்ற ரமதானில் ஒரு நாளைக்கு 10 தடவை கேட் கட்டப்பட்டது, கதவு தட்டப்பட்டது என்றால் இந்த ரமதானிலே 15 தடவை அல்லவா? ஏன் கூடுகிறார்கள்? எங்கிருந்து? எல்லோருமே கொழும்பு பிச்சைக்காரர்களா? கொழும்புக்கு வருகின்ற எல்லோருமே கொழும்பு பிச்சைக்காரர்களா? கண்டிக்கு வருகின்ற எல்லோருமே கண்டி பிச்சைக்காரர்களா? மட்டக்களப்பிலே சுத்தி தெரிகின்ற பிச்சைக்காரர்கள் எல்லாருமே மட்டக்களப்பு பிச்சைக்காரர்களா? இல்லை, நமது முஸ்லிம் சகோதரர்கள். அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி முஸ்லிம் அல்லாதவர்களும் நமது பெண்களை போன்று முக்காடு போட்டு ஸ்காப் போட்டு சுத்துகின்ற காலம் மன்னிக்க வேண்டும். ஏன் கூடுகிறார்கள்? கூட்டு ஜகாத்து விடுபட்டு விட்டது, இதனுடைய பிரதானம். கூட்டு ஜகாத் ஒத்துழைப்பது கிடையாது. மத்தியதாக ஒரு கூட்டு ஜகாத் செய்தால் நாமே மசூதி கொடுக்க வேண்டும், நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு நாம் கொடுப்போம், நமது குடும்பத்துக்கு கொடுப்போம், நமது நண்பர்களுக்கு கொடுப்போம் என்று தனித்தனியாக சக்காத் கொடுக்கிறோம். ஒருவருக்கே 5 பேர் கொடுக்கிறார்கள், 10 பேர் கொடுக்கிறார்கள். அறவே தேவையுள்ள ஏழைகளுக்கு கிடைப்பதே கிடையாது. கூட்டு சக்காத் மசூதி செய்யும், ஆராயும், தகுதி பார்க்கும், அந்த ரிப்போர்ட் எடுக்கும், அதுக்கு குழுவை போடும், எவ்வளவு கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, என்ன கொடுக்கப்பட்டது. நிரந்தரமான தொழிலுக்கு ஏற்பாடு செய்யும், நிரந்தரமாக சொந்த காலில் நிற்பதற்கு ஏற்பாடு. மஸ்ஜிதுடைய கூட்டு ஜகாத்துக்கு ஒத்துழைப்போம். இந்த மஸ்ஜிதும் கொழும்பு சில மஸ்ஜிதுக்கு செய்து வருகின்றன. வெளியூர்களில் செய்தவர்கள், நிறுவனங்கள் செய்து வருகின்றன. அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். இந்த மஸ்ஜிதும் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக இவர்கள் இவர்களுக்கும் நாம் துளைக்க வேண்டும். இறுதியாக நான் ஒரு கண்ணியமான வேண்டுகோளை விடுக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த சபையில் இருக்கின்றவர்கள், இந்த பிரசங்கத்தை கேட்கின்றவர்கள், கொழும்பில் ஜும்மாவில் வருகின்றவர்கள், சம்பாதிக்கின்றவர்கள், எல்லோரும் கொழும்பார்கள் அல்ல. இங்கிருக்கின்ற தொழிலதிபர்கள், என்ன பொஸ்மார்கள், கொழும்பல்ல. ஜகாத்துடைய பாடத்தை நான் படித்த வகையிலே பார்த்த சுருக்கமான மூத்தொழுமாக்களை மனைவி கேளுங்கள், என்னுடைய விலகீனமான கருத்துக்கு பட்டதை நான் சொல்கிறேன். எங்கு சம்பாதிக்கிறோமோ அங்குதான் ஜகாத் கொடுப்பது ஏற்றம் என்ற கருத்தில் இருக்கார்கள் இமாம். கொழும்பில் ஃபேக்டரி, கொழும்பில் கடை, கொழும்பிலே வருமானம், முழு ஜகாத்தையும் கொண்டு போய் நீங்கள் பிறந்த ஊரில் கொடுத்தால் உங்களுடைய ஜகாத்தில் சிறிய ஒரு கேள்வி குறிவிடும். சம்பாதிக்கின்ற பலதுல்மார் சம்பாதிக்கின்ற இடத்தில் ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். கட்டாயம் முழுமையாக இல்ல, உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய ஊரில் இருக்கின்றவர்களை கவனிக்க வேண்டும். அந்த கொழும்பு மக்களுக்கு ஜகாத் கொடுக்கப்படாமல் முழுக்க முழுக்க உங்களுடைய ஊருக்கு செல்லுமா? நீங்க சம்பாதித்த ஒவ்வொரு 10 ரூபாயிலும் கொழும்பு மக்களுடைய பணம் இருக்கிறது. கொழும்பில் தான் வியாபாரம், கொழும்பில் தான் கடை. அது பேக்கரியாக இருக்கலாம், சிலரே கடையா இருக்கலாம், அது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், ஆபீஸாக இருக்கலாம். கொழும்பில் நீங்க ஜகாத் ஒரு பகுதி ஒதுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வியாபாரம் இருக்கின்ற அந்த சுற்றுவாத்தாதில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும். கொழும்புடைய நிலைமை தெரியும். ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்கிறேன். கூட்டு தக்காத்து ஒத்துழையுங்கள். எந்த மசிதியில் கூட்டு தக்காத்து நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு பொருத்தம் என்று தெரியுமோ அங்கே நீங்கள் கூட்டு தக்காத்து ஒரு பங்கை ஒதுக்குங்கள். உங்களுடைய முழு தக்காத்தையும் அல்ல, ஒரு பங்கை ஒதுக்குங்கள், அதை ஒத்துழையுங்கள். அதே தகுதியானவர்களுக்கு சென்றடையும். கொழும்புடைய ஒரு நிலைமையை சொல்கிறேன். எத்தனையோ வீடுகள் இருக்கின்றன, தொழில் இல்லாத வீடு தெரியும், பாத்ரூம் இல்லாத வீடு தெரியும். இப்படி ஒரு வீடு நான் கேள்விப்பட்டேன், இருக்கிறது, கேள்விப்பட்டது உண்மை. ஒரு வீடு இருக்கிறது, ஒன்றல்ல பல வீடு. கூட்டு ஜகாத் செய்கின்ற ஒரு மஸ்ஜிதுடைய தகவல், கூட்டு ஜகாத் செய்ய போய்தான் தெரிய வந்தது. ஒரு வீடு இருக்கிறதாம், அந்த வீட்டில் கண்ணியமானவர்களே 6-7-8-10 பேர் இருக்கிறார்களாம். 10 பேரும் ஒரே சமயத்தில் வீட்டுக்குள் தூங்க முடியாது என்பதனால் டைம் டேபிள் போட்டு தூங்குகிறார்கள். டெய்லி டைம் டேபிள் போட்டு தூங்குகிறார்கள். எனக்கு வட்டையும் தெரியும், தோடமும் தெரியும், முடுக்கும் தெரியும், எந்த இடத்தில் வீடு என்றும் தெரியும். கொழும்பு மக்கள் டெய்லி டைம் டேபிள் போட்டு தூங்குகிறார்கள். கிராமத்திலும் இருக்கலாம், ஆனால் வீடு ஓரளவு விசாலமாக இருக்கும். இந்த அளவு இருக்குமா சந்தேகம். உங்களோட வீடு, இங்க இருக்கின்ற வீடு, கிராமப்புறம் வீட்டுடைய ஒரு ரூம். கனிமனை கொழும்பு மக்களை கவனியுங்கள். இங்க இருக்கிற தொழிலாளிகள் என்ன, சிறைவீழ்காரர்கள், பேமெண்ட் வியாபாரிகள், உங்களுடைய கோலையன்மார்கள், உங்களுடைய நாட்டாமைகள், உங்களுடைய டிரைவர்கள், உங்களுடைய எடுபடி வேலை செய்யக்கூடியவர்கள், கண்ணியமாக என்ன செய்தோம் இவர்களுக்கு நிரந்தரமாக. நேற்று நிகழ்ந்து கேள்விப்பட்டேன், கண்ணியமான இன்னும் 2 நிமிடம் என்னுடைய தமிழ் பேச்சு முடிய போகிறது, தயவு செய்து நான் நீட்டிவிட்டால் நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி என்று நான் என்ன சொல்ல, அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் உதித்தரித்து சொல்கிறேன். என்னுடைய முஸ்லிம் முதலாளிமார்களுடைய கல் நெஞ்சத்தை சொல்ல வருகிறேன். நேற்று ஒருவரை சந்தித்தார், இந்த சபையில் அந்த முதலாளி இருந்தாலும் நான் இதை சொல்லித்தான் ஆகுவேன். யார் என்று சொல்லவில்லை, ஊர் செல்லவில்லை. எனக்கு தெரியும் என்ன கடை என்ன தெரியும், என்ன வியாபாரம் என்ன தெரியும். இந்த ஊழியர் 14 வருடங்கள் கடையில் நம்பிக்கையாக வேலை பார்த்தார். 14 வருடங்கள் திடீரென்று இன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்குள் பஸ் வேறு தொழிலும் செய்கிறார். திடீர் என்று சொல்வாராம், கடையை மூட வேண்டும், கடையை மூட வேண்டும், கடையை மூட வேண்டும். லஸ் என்ன லஸ், இந்த வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளவுதான், லஸ் அல்ல. வேறு யாவரும் செய்கிறார், என்ன யாவரும் என்று சுட்டி காட்ட மாட்டேன். இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் நம்ம சமூகத்தில் என்பதை சொல்லி காட்டுகிறேன். மூட வேண்டும் என்று திடீரென்று ஒரே நாளில் 14 வருடங்கள் இவர் இருந்தால் அவருடைய கடை எத்தனை வருடங்கள் இருக்கும்? ஒரு தொழிலாளி நிறுத்துவதற்கு என்ன முறை, என்ன முறை தெரியும். 3 மாதங்கள் முன்னால் அறிவிக்க வேண்டும், 3 மாதங்களுடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டும். ஒரு விளக்குவதாக இருந்தால், குற்றம் செய்து விளக்குவதாக இருந்தால் கொடுத்திருக்க வேண்டும். அந்த மாதத்துக்குரிய சம்பளத்தை மாத்திரம் கொடுத்துவிட்டு ஒரு நாளில், நாளைக்கு கடையை மூடுகிறேன், நீங்கள் வேறு தொழில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு முதலாளி சொல்லியிருக்கிறார். இவர் ஹஜ் செய்யாதவர் அல்ல, இவர் உம்ரா செய்யாதவர் அல்ல, இவர் உம்ராவுக்கு மேல் உம்ரா அடிக்காதவர் அல்ல. என்ன மனுஷத்தன்மை! அந்த ஊழியருடைய இந்த ஒரு சில நாட்களிலே குடும்பத்தில் அவருடைய பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இருப்பது தான் கண்ணியமானவர்களே நமது சமூகத்துக்கு அழிவு முசீபத்தும். கண்ணியமானவர்கள், இப்படி நன்றி கட்ட தன்மை முதலாளி மாறின வரக்கூடாது. வேர்வை வடிய முன்னர் கூலி கொடுக்க சொன்ன இஸ்லாம் எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத்து கூட்டு ஜகாத்து கொதுக்குங்கள். அது இந்த மஸ்ஜித், எந்த மசீதி பொருத்தம், இந்த மசீதி கேட்கிறார்கள், ஒரு பங்கு ஒதுக்குவோம், ஏழைகளை, அநாதைகளை, விதவைகளை, கஷ்டமானவர்களை சென்றடையும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சமூகத்தில் இருக்கின்ற செல்வந்தர்களுக்கு என்ன வழிகாட்டல்களை காட்டியிருக்கிறானோ அந்த வழிகாட்டலை பின்பற்றக்கூடியவர்களாக செல்வந்தர்களையும், ஏழைகளுக்கு என்ன வழிகாட்டல்களை எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறானோ அந்த வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடியவர்களாக, ஏழைகளை மல்ல மாற்றி அமைப்பானாக, எங்களுடைய பாவங்களை மனித்தருவையாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனித்தருவையாக, பூரா முஸ்லீமுடைய பாவங்களை மனித்தருவையாக, யாரை ஈமான் இஸ்லாத்தில் உறுதிப்படுத்துவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, தாராள மனசை தருவாயாக, மனித தன்மையை தருவாயாக, மனித நேயத்தை தருவாயாக, யாரை யார் யாருக்கு என்னென்ன வழிகாட்டுதல் ஏற்றிருக்கிறாயோ அதை சரிவர பின்பற்றக்கூடிய நம்மை மாற்றுவாயாக, யாரை கூட்டு சக்காத்தை நமது நாட்டில் நீ அமுல்படுத்துவாயாக, அதற்குரிய பக்குவத்தை மக்களுக்கு கொடுப்பாயாக, ஏழைகளுடைய எண்ணிக்கையை நீ இப்போ யாத்திரைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பாயாக, அவர்கள் தேவையான அளவு உன்னுடைய அலந்தரத்தை தான் கொடுக்க போகிறாயா, அவர்களுக்கு கண்ணியமான முறையை கொடுப்பாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. ஆஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.